எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
எம் அன்புக்கினிய நேயர்களே, விதையாகும் கதைகள் நேர்காணல் மற்றும் செய்திகளை இன்று உங்களுக்கு வழங்குகின்றோம். விதையாகும் கதைகள். தன்னையே சுடும் பொறாமை. அந்த கிராமத்தில் ஆசிரியர் அன்பழகன் அவர்கள் அறிவு புலமையோடு அன்பும் அடக்கமும் உள்ளவராய் விளங்கினார். அவர் ஏழை குழந்தைகளுக்காக கல்வி நிலையம் ஒன்றை நடத்தி சிறந்த கல்வியையும் வழங்கி வந்தார். கிராம மக்களும் ஆசிரியர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். அதே கிராமத்தில் வாழ்ந்து வந்த ராகவன் என்ற செல்வந்தன், கிராம மக்கள் தனக்கு மரியாதை கொடுக்காமல் ஆசிரியருக்கு கொடுக்கின்றனரே என்று ஆசிரியர் அன்பழகன் மீது பொறாமை கொண்டான். அதனால் ஆசிரியரை எந்த இடத்தில் கண்டாலும் வம்புக்கு இழுத்தான். ஒருநாள் ஆசிரியர் பள்ளியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ராகவன் தன் இரு நண்பர்களுடன் தன் தோட்டத்திலிருந்து பறித்த ஒரு பூசணிக்காயுடன் வந்தான். அவன் ஆசிரியரை வழிமறித்து மீண்டும் வம்புக்கு இழுத்தான். "நான் வீட்டுக்கு அவசரமாக செல்லுகின்றேன், என்னை போகவிடு" என்று ஆசிரியர் கேட்டு பார்த்தார். ஆனால் அவன் விடுவதாயில்லை. "நீங்க பெரிய அறிவாளியாச்சே, நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என் கையில் உள்ள பூசணிக்காயின் எடை எவ்வளவு? நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் அதை நிறுத்து பார்ப்போம், இல்லாவிடில் நீங்கள் முட்டாள் என அறிவிப்போம்" என்று திமிராக பேசினான் ராகவன். சிறிது நேரம் யோசித்த ஆசிரியர், "இந்த பூசணிக்காய் உன் தலையின் எடைதான், வேண்டுமானால் நிறுத்து பார்த்துக்கொள்" என்று சொன்னார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராகவன், "பூசணிக்காயின் எடையை சரிபார்க்க நம் தலையை அல்லவா வெட்ட வேண்டும்" என்று சொல்லி அவன் தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடியே போனான். அதன்பின் ராகவன் ஆசிரியரிடம் வம்பு செய்வதையும் நிறுத்திக் கொண்டான். ஆம், அழுக்காறு உள்ளவர்கள் அவமானத்தை தேடிச் செல்ல வேண்டிய தேவையே இல்லை, அது தானாகவே அவர்களை வந்தடையும். அக்குணத்தவருக்கு பகைவரும் அவர்களின் அந்த பொறாமையேதான். நேர்காணல். என்னை கவர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ்.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி.
அன்பு இதயங்களே, ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயரை கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2013 March 13 கத்தோலிக்க திரு அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இத்தாலியின் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் மீது வைத்திருந்த நன்மதிப்பால் பிரான்சிஸ் என்ற பெயரையும் ஏற்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தலைமை பணியில் March 13 இவ்வெள்ளிக்கிழமையன்று 7 நிறைவு செய்கின்றார். இந்த சிறப்பான நாளை முன்னிட்டு இயேசு சபை அருள்பணி முனைவர் சேவியர் ஜெயராஜ் அவர்களை இன்று சந்திப்போம். கொல்கத்தா இயேசு சபை மாநிலத்தைச் சேர்ந்த இவர் இயேசு சபை ரோம் உலகளாவிய தலைமையகத்தில் இயங்கும் சமுதாய நீதி சுற்றுச்சூழல் நீதித்துறையின் இயக்குநர். தந்தை சேவியர் ஜெயராஜ் அவர்களை வணக்கம்.
வணக்கம்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையின் தலைமை பணியை ஏற்று 7 நிறைவு பெறுகின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் என்று நினைக்கும்போது தங்களது மனதில் தோன்றும் எண்ணங்கள் என்ன? தாங்கள் இருவருமே இயேசு சபையை சார்ந்தவர்கள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் நினைக்கும் போது முத எடுத்தோன்னு மனசுல படுறது என்னன்னாக்க, அவருடைய உறவு, கடவுளோடு உறவு, மக்களோடு கொண்டுள்ள உறவு, உலகத்தில் உள்ள எல்லா சுற்றுச்சூழலை பற்றியும் அவருடைய கொண்டுள்ள உறவு. இந்த உறவு நினைக்கும் போது தான் எனக்கு மிக சந்தோஷம். உறவு சாதாரணம் ஒரு மற்ற நண்பர்களோடு இருக்கதோ அல்லது மாதிரி இல்லை, ஆனா ஒரு புத்துயிர் கொண்டு வரக்கூடிய ஒரு உறவு, அதை நினைக்கிறதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைக்கிறேன்.
இந்த காலகட்டத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைய வெளியிட்டிருக்கின்றார், புதிய புதிய சிந்தனைகளோடு சில அமைப்புகளை உருவாக்கியிருக்கின்றார், அருள் பணியாளர்களை சந்தித்திருக்கின்றார், இன்னும் பல்வேறு துறையினரை சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்புகளில் தங்களை ஈர்த்தவை?
3 நேரங்கள் எனக்கு ரொம்ப அதிகமா மனசுல தொட்டது. ஒன்னு, போன வருஷம் நடந்தது, ஆனாலும் மக்களோடு கொண்டுள்ள உறவை எப்படி ஏற்படுத்துறதுங்கிறது வந்து அவருக்கு வந்து அதிகமாக என் பார்க்குறேன். அல் அசார் போன வருஷம் பிப்ரவரி 4 மீட் பண்ணாலும் அதற்கப்புறம் அதை வந்து உறவை எப்படி அவர்களோடு மற்ற மதத்தினரோடு உறவை கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையாக அவர் கொண்டு வந்திருந்தார். அவர்களோடு சேர்ந்து இந்த உலகத்தை புத்துயிர் பெறணும் அப்படிங்கிறது ஒரு அவருடைய ஏக்கம் அருமையாகப்பட்டது. ரெண்டாவது வந்து இந்த அமேசான் சினட், அந்த சமயத்தில் ட்ரைபல்ஸ் ஆரா இந்திஜினஸ் மக்களோடு அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கணும், அவர்களுடைய உறவை புத்துயிர் பெற வைக்கணும் அப்படிங்கிறது வந்து புதிதாக கொண்டு வந்த ஒரு வகையான மாற்றம் திருச்சபையிலையும், திருச்சபையின் கட்டமைப்புக்குள்ளே ஒரு வகையான திருப்பங்களை கொண்டு வந்த ஒரு நிகழ்வு. மூன்றாவது, அவர் திருத்தந்தையினுடைய 50 திருப்பலி சமயத்தில் தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கை பற்றியும் சொன்னப்ப எவ்வளவு அருமையாக அவர் மக்களுக்காக மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறாருங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு வாழ்வு. அதை நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கு.
அருள்பணியாளர்களை சந்திக்கும் பொழுது ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கும் உரைகளை அப்படியே எடுத்து வைத்துவிட்டு அந்த நேரத்தில் தன் உள்ளத்தில் எழும் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுவார். அருள்பணியாளர்கள் சந்திப்பு பற்றி
ரெண்டு தடவை, ஒன்று வந்து அவருடைய 50 சமயத்தில் அருள்பணியாளர்களோடு சந்தித்த பொழுது அவர் பேசினது, ரெண்டாவது எங்களோடு எங்களுடைய 50 நிறைவு சேசபையினுடைய இந்த சமூக சேவையினுடைய செக்ரட்டரி மக்களோடு 200 பார்த்தப்ப அவர் பேசினது. இது ரெண்டுமே எனக்கு வந்து மிக அருமையானது. குறிப்பாக அவருடைய சொந்த வாழ்வை பற்றி பேசுகிறப்ப 4 வகையான தன்னுடைய வாழ்க்கை பற்றி சொல்கிறார். ஒன்று வந்து அவருடைய ஜபம், திருப்பலியில் அவர் கொண்டுள்ள அன்பு எப்படி அவர் உண்மையான ஒரு குருவாக ஆக்கியிருக்கிறதுங்கிறது, கருணை, மக்களோடு கொண்டுள்ள கருணை, மக்களுக்காக அவர் பெற்ற கருணை, இறைவனுடைய கருணையே அவர் பகிர்ந்து கொள்கிறார். 4 வந்து ஒப்புரவு அருட்சாதனம். இந்த 4 தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கிறத பற்றி சொல்றாரு. வாழ்க்கையை மாத்தினதுனால அவருடைய பலன் என்னன்னாக்க, ஒன்று ஏழைகளுக்காக, திருச்சபை ஏழைகளுக்காக வாழணும், ஏழையாகணும் அப்படிங்கிறது வந்து உண்மையா அண்மையான எண்ணம். திருத்தந்தைகள் எப்பவுமே சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அருமையா சொல்லியிருக்காரு. 3 வந்து சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போறது நிச்சயம் கட்டாய மனிதர்களா இருக்கும், அதையும் ஒத்துக்கிறாரு. நானும் சோர்ந்து போயிருக்கேன். ஆனா சோர்ந்து போறது நல்லது. சோர்ந்து போனாலும் கடவுளுக்காக கடவுளோடு இணைந்து அந்த அவரோடு சேர்ந்து செய்யறது நல்லது. 4 வந்து நகைச்சுவை உணர்வு. நம்ம வந்து குருக்களா இருக்கோம் அப்படின்னால நம்ம வந்து மக்களோடு மக்களாக இல்லாம அந்த புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை, புன்முறுவல், இதெல்லாம் நம்மளுக்கு தேவைங்கிறத ரம்மையா அருமையா சொல்லியிருந்தார். அது வந்து எனக்கு ரொம்ப மனசை தொட்டது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே பகுத்தறிந்து நல்லது கெட்டது எப்படிங்கிறது தினந்தோறும் ஜபத்தின் வழியாக தினந்தோறும் 1 தியானம் செய்து கடவுளோடு இணைந்து மக்களோடு இணைகிறார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு வாழ்வு.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் புலம்பெயர்ந்த மக்கள் போரினால், இயற்கை பேரிடர்களினால், பஞ்சம் போன்ற காரணங்களால் கட்டாயமாக புலம்பெயரும் மக்கள் பற்றி மிகுந்த அக்கறையோடு பேசுவார்.
அவரும் ஒரு புலம்பெயர்ந்தவர். அவருடைய தந்தையர் வந்து இங்கிருந்து இத்தாலியாவிலிருந்து அர்ஜென்டினா போய் வாழ்ந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சிந்திச்சிருக்காரு, வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி அப்படிங்கிறது தெரியுது. முத எடுத்தோன்னு திருத்தந்தை ஆன உடனே முத வெளியில் போய் பார்த்தது அந்த புலம்பெயர்ந்தோருக்காக. புலம்பெயர்ந்தோர் அவருடைய மனசில் எப்பவும் இருக்கக்கூடியதாக ஒன்று. ரெண்டாவது வந்து சுற்றுச்சூழல். இப்போ நினச்சோம்னாக்க உலகளாவிய நல்ல பெயர் வாங்கியிருக்கிறாரு, ஏழைகளின் நண்பன், புலம்பெயர்ந்தோரின் நண்பன், சுற்றுச்சூழலின் தலைவர், இந்த மாதிரி பல பேர் சொல்லலாம். ஆனால் அவருடைய மனசு எப்பவுமே ஏழைகளுக்காக, புலம்பெயர்ந்தோர் மட்டும் இல்லை, ஏழைகள், பழங்குடி மக்கள், சுற்றுச்சூழல், சிறுவர்கள், அவர் கொண்டிருக்கிற அந்த அன்பு, அவருடைய முகத்தை பார்த்தோடனே யாரும் பார்த்தாலும் உடனே அவருடைய புன்முறுவல், அவருடைய சந்தோஷம், இது வந்து உள்ள இல்லைன்னா வெளியில வர முடியாது, காட்ட முடியாது. அவருடைய மனசுல படுறத அப்படியே வெளிப்படைய காமிக்கிறதுனால மக்கள் வந்து அவருடைய சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆமோதிக்கிறது மாதிரி, நானும் இதைத்தான் நினைச்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில உருவாக்குறார் உலகளாவிய அளவில். அதனால அவர் எப்பவுமே அவர் சொல்றது வந்து நம்ம மனசுலையும் எப்பவும் ஏக்கங்கள் எப்படி இருக்கோ அவர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மாதிரி நம்மளுக்கு தோன்றுறது. அதனால் ஏழைகள், புலம்பெயர்ந்தோர், பழங்குடியினர், சிறுவர்கள், அவர்கள் எல்லாத்துக்காகவும் அவர் வந்து எப்பவுமே பரிந்து பேச, கடவுளுக்கு முதலே கடவுளுக்கு முன்னாடி பரிந்து பேசுகிறோம், அவர்களுக்காக அரசாங்கத்தினையும் பரிந்து பேசக்கூடிய ஒரு நண்பராக இருக்கிறார்.
மொத்தத்தில் நம்ம பார்த்தோம்னா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏழைகளின் நண்பர், சூழலியல் நண்பர், சூழலியல் ஆர்வலர், இப்படித்தான் நாம் சொல்ல முடியும். உலக வரியோர் நாள் என்று ஆண்டின் 33 ஞாயிறை அவர் உருவாக்கி இருக்கின்றார். இன்னும் இறை வார்த்தை ஞாயிறு அப்படி என்று ஒரு ஞாயிறையும் உருவாக்கி இருக்கின்றார். இறை வார்த்தை மீது, விவிலியத்தின் மீதும் அவர் மிகுந்த பற்று கொண்டிருக்கின்றார்.
முதல்ல எடுத்தோன்னு சொன்ன மாதிரி அவருடைய
கடவுளோடு
இணைந்து அவருடைய உறவு, கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உறவு தான் மக்களோடு கொண்டுள்ள உறவுக்கு காரணமா இருக்கு. அதனால இறைவனுடைய வார்த்தைகள் தன்னுடைய மனசுல பதிஞ்சதுனால, அவருடைய இரக்கம் தன்னுடைய மனசுல பதிஞ்சதுனால மக்களுக்காக அதையும் கொடுக்கணுங்கிறதான் அவருடைய வாழ்வே அமைஞ்சிருக்கு. 83 ஆண்டுகள், இந்த 83 ஆண்டுகள்லையும் பல வகையான சோதனைகள், சிந்தனைகள் இருந்திருக்கலாம் முன்னாடி. ஆனால் இப்போதைக்கு திருத்தந்தை என்கிற நினைவில் அவருடைய வாழ்வு, அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய எல்லாமே வாழ்வே மக்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏழைகளின் நண்பன், சுற்றுச்சூழலின் நண்பன், அப்படி மாதிரி நிறைய சொல்லணும் கட்டாயம். யா,
திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில நீங்க என்ன சொல்லுவீங்க?
நண்பன், அவர் இறைவன் நண்பன் எல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி கடவுளோடு நண்பன், என் மக்களுடைய நண்பன் அதான் மனசுலப்படும்.
அவர் மக்களை சந்திக்கும் பொழுது, நோயாளிகளை சந்திக்கும் பொழுது அவர் காட்டுகின்ற அந்த ஒரு அரவணைப்பு, பாசம், கருணை, இரக்கம், இவை எல்லாமே அவர் ஏழைகளின் நண்பர், கடவுளின் நண்பர், கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டிருப்பவர் என்று நமக்கு தெளிவாக தெரிகின்றது. தந்தை சேவியர் ஜெயராஜ் அவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருஅவையின் தலைமை பணியை ஏற்று 7 ஆண்டுகள் நிறைவு பெறும் இச்சமயத்தில் அவரை தங்களோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துகின்றோம். அவரை பற்றிய அருமையான சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த பகிர்வுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
இன்னும் ஒரு சின்ன கடைசியா, அவர் எப்போ யாரை பார்த்தாலும் கடைசியா எனக்காக ஜெபிக்கணும். கட்டாயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். ஏன்னா அவருடைய வாழ்வே மக்களை புத்துயிர் கொணரக்கூடிய ஒரு வாழ்வா இருக்கிறதுனால, கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவருக்காக நாமும் ஜெபிப்போம். நன்றி,
நன்றி.
பொருதும் படையும் போரும் இன்றி இறைவன் அன்பின் நிறைவாரி, மக்கள் மனமாழ்வேந்தன் வாழியவே. ஒருவன் குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே, ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. பரமனின் பிரதி நிதியாமே, எங்கள் பாப்பரசரின் புகழ் இதுவாமே. ஒழுக்கமும் உண்மையும் உரைப்பாரே, அதில் வழுவாவரம் அவர் துணையாமே. வெண் பொன்னிறம் அவர் கொடியாமே, ஒளிர் மின்னலின் தூயயுவரசாமே. மும்மகுடம் அவர் முடியாமே, வளர் உலகாள் அதிபதியாமே. ஒருவன் கொற்ற குடை நிழலில்
என்னை கவர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இந்நேர்காணலில் வத்திக்கான் வானொலியில் கலந்து கொண்டவர் அருள்பணி முனைவர் சேவியர் ஜெயராஜ், இயேசு சபை.
செய்திகள்.
மார்ச் 12 வியாழன் காலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்தில், உலகெங்கும் பரவியிருக்கும் கொரோனா தொற்று கிருமி நெருக்கடியை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாட்டிலும் பொறுப்பில் உள்ளோர் சரியான முடிவுகளை எடுக்க அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் என்ற கருத்தை முன்வைத்து திருப்பலியை துவக்கினார். வத்திக்கான் ஊடகத்தின் வழியே நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்ட இந்த திருப்பலியில், இந்த நோய் உருவாகியுள்ள நெருக்கடியால் புறந்தள்ளப்பட்டுள்ள போர் சூழல்களை மறவாமல், இந்த போர்களால் துயர் வரும் வறியோரையும் குழந்தைகளையும் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம் என்றும் திருத்தந்தை கேட்டுக் கொண்டார். நெருக்கடி நேரங்களில் பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் தனித்து விடப்படுவதைப் போல் உணர வாய்ப்பு உண்டு என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கொரோனா நெருக்கடி நேரத்தில் அரசு அதிகாரிகள் தனித்து விடப்படுவதில்லை, மாறாக அவர்களோடு நமது ஜெபங்கள் இணைகின்றன என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள செல்வரும் லாசரும் உவமையை மையப்படுத்தி தன் மறைவுரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த உவமை வெறும் இருவரை பற்றிய கதை அல்ல, மாறாக இன்றைய உலகில் நிலவும் வேற்றுமை நிலையை எடுத்துரைக்கும் நிகழ்கால கதை என்று எடுத்துரைத்தார்.
நோயுற்றோரின் நலமாக விளங்கும் அன்னை மரியாவின் பாதுகாப்பை வேண்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு ஜெபத்தை உருவாக்கியுள்ளார். மார்ச் 11 இப்புதன் ரோம் மறைமாவட்டத்தின் ஜெபம் மற்றும் உண்ணா நோன்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டதையொட்டி இப்புதன் மாலையில் அன்னை மரியாவின் திருத்தலங்களில் ஒன்றான திவினமூரே என்ற ஆலயத்தில் கர்னால் ஆஞ்சலோ தி தொனாத்திஸ் அவர்கள் நிறைவேற்றிய திருப்பலிக்கு முன்னதாக திருத்தந்தை இந்த நாளையொட்டி வெளியிட்டிருந்த காணொலி செய்தியொன்று ஒளிபரப்பானது. இக்காணொலி செய்தியில் அன்னை மரியாவை நோக்கி திருத்தந்தை உருவாக்கியுள்ள ஜெபத்தில், சிலுவை அடியில் தன் மகனின் கொடூரமான மரணத்தை கண்டபோதும் மரியா தன் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தது போல், இத்துயர வேளையிலும் நாம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க அன்னை நமக்கு உதவ வேண்டும் என்ற வேண்டுதலை எழுப்பியுள்ளார்.
மார்ச் 12 இவ்வியாழனன்று சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் வழங்கிய மறைவுரையின் தொடர்ச்சியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட முதல் டுவிட்டர் செய்தியில், மனித துன்பங்களைப் பற்றி நாம் கொண்டிருக்கும் அனைத்து விவரங்களும் நம் உள்ளங்களை துளைத்து பிறருக்காக ஏதாவது செய்வதற்கும், அக்கறையற்ற நிலையில் நாம் வீழாமல் இருப்பதற்கும் இறையருளை வேண்டுவோம் என்ற சொற்கள் இடம்பெற்றிருந்தன. தவக்கால பயணம், மிகவும் நலிவுற்றோருக்கு காட்டப்படும் பிறரன்பை நோக்கிய பயணம் என்ற சொற்களை தனது 2வது ட்விட்டர் செய்தியாக திருத்தந்தை வெளியிட்டார். மேலும் இப்புதனன்று அவர் வழங்கிய மறைக்கல்வி உரை, தவக்காலம் மற்றும் இந்த புதன் மாலையில் அன்னை மரியாவை நோக்கி எழுப்பிய வேண்டுதல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3 ட்விட்டர் செய்திகளை இப்புதனன்று வெளியிட்டார். இதற்கிடையே இத்தாலியின் அனைத்து ஆலயங்களிலும் April 3 முடிய வழிபாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளதை அடுத்து வத்திக்கான் நாட்டின் பொறுப்பாளர் கர்தினால் ஆஞ்சலோ கொமாஸ்திரி அவர்கள் மார்ச் 15 வருகிற ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் காலை 10:30 நிறைவேற்றும் ஞாயிறு திருப்பலி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
நவீன கால மனிதகுல வரலாற்றை மாற்றியமைக்கும் வலிமையுடைய ஒருவராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பலரும் சரியாக கணித்துள்ள அதேவேளை, அவரை இறைவனின் அருகாமையையும் கருணையையும் வெளிப்படுத்தும் ஓர் ஓமையாகவும் தான் பார்ப்பதாக கர்னால் அந்தோனியோ தாக்லே அவர்கள் கூறினார். திரு அவையை இவ்வுலகில் வழிநடத்திச் செல்ல 2013 மார்ச் 13 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 7வது நிறைவு இவ்வெள்ளியன்று சிறப்பிக்கப்படுவதையொட்டி தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நற்செய்தி அறிவிப்பு திருப்பேராயத்தின் புதிய தலைவர் கர்னால் தாக்லே அவர்கள், இறை இரக்கம் மற்றும் அருகாமையின் ஓமானமாக இருக்கும் திருத்தந்தையால் வரலாற்றை செம்மைப்படுத்த முடியும் என்றார். தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்த ஒவ்வொரு வேளையிலும் அவர் கேட்கும் முதல் கேள்வி, என் பெற்றோர் எவ்வாறு உள்ளனர் என்பதேயாகும் என்ற கருதினால், எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் தனி மனிதர்கள் மீதான அக்கறையுடன் செயல்படுவது மற்றும் நாம் மீட்பர் அல்ல, ஒரு பணியாளே என்பதை உணர்ந்து செயல்படுவது என்பவை தான் திருத்தந்தையிடமிருந்து கற்றவை என்றார்.
பாதுகாப்பு நுட்பங்கள் என்று இந்த உலகம் கருதி வந்தவற்றின் குறைபாடுகளை நமக்கு உணர்த்தும் வண்ணம் உலகெங்கும் பரவியிருக்கும் கொரோனா தொற்று கிருமி நமக்குள் ஆழ்ந்த கவலைகளை உருவாக்கியுள்ளது என்று திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். COVID-19 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தொற்று கிருமியின் ஆதிக்கம் உலகெங்கும் பரவியுள்ள நிலையை குறித்து ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பிட அவையின் தலைவரான கர்தினால் பீட்டர் டர்க்சன் அவர்கள் இப்புதனன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நோயுற்றோரின் அச்சம், தனிமை, கவலை ஆகியவற்றுடன் திரு அவை தன்னையே இணைத்துக் கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
மருத்துவர்களின் கடமை என்ற வரையறைகளையும் எல்லைகளையும் தாண்டி நலப்பணிகளில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள், தாதியர் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் தான் மனதார பாராட்டுவதாக வெனிஸ் நகரின் பேராயர் முதுபெரும் தந்தை பிரான்செஸ்கோ மொராலியா அவர்கள் ஒரு மடலில் கூறியுள்ளார். COVID-19 தொற்று கிருமியின் நெருக்கடியை அதிக அளவில் சந்தித்து வரும் வெனிஸ் நகரில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கும் நலப்பணியாளர்கள் அனைவருக்கும் மார்ச் 11 இப்புதனன்று முதுபெரும் தந்தை மொராலியா அவர்கள் தன் ஆழ்ந்த நன்றியை ஒரு மடலின் வழியே வெளியிட்டுள்ளார்.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.